வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம்.
அன்பர்களே, நேற்றைய தினத்தின் இரவிலே பல பிரச்சனைகளோடு நீங்கள் படுக்கைக்கு சென்றிருக்கலாம். மகிழ்ச்சியுடன் இந்த நாளை ஆரம்பியுங்கள். இன்றைய செய்தி மூலம் தேவன் உங்களோடு நிச்சயம் பேசுவார்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் இரண்டு நாளாமும் 14 அதிகாரம் 1 வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். அபியாவின் குமாரனான ஆசாவின் காலத்திலே முதல் எழுப்புதல் நடைபெற்றது. எழுப்புதலை குறித்த ஒரு பாடத்தை கர்த்தர் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். எழுப்புதலுக்கு செல்லும் பாதையானது பாறைகள் நிறைந்ததாயும் சீரான பாதை அமைக்கப்படாததாயும் மலைக்கு மேலே ஏறும் ஒரு பாதை போலவும் இருக்கும். இருந்தாலும் பாதையிலே வழி தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கும், வரைபடம் தெளிவாக இருக்கும். செல்லும்பொழுது சில பாலங்களை கடந்து செல்ல வேண்டும். தெற்கு ராஜ்யத்திற்கு கர்த்தர் எழுப்புதலை கொண்டுவர பயன்படுத்திய அரசருள் ஆசா ஒருவன். வடக்கு ராஜ்யத்திலே எழுப்புதல் ஒருபொழுதும் உண்டானதில்லை. அங்கே 19 அரசர்கள் அரசாண்டிருக்கிறார்கள். எல்லாருமே கர்த்தருக்கு விரோதமாய் இருந்தவர்களே. யூதாவின் மேல் அரசராயிருந்த 20 அரசர்களுக்குள் 10 அரசர்களை நல்ல அரசர்கள் என்று சொல்லலாம். அவர்களிலே 5 பேர் குறிப்பிடத்தக்கவர்கள். அவர்கள் ஆசா, யோசபாத், யோவாஸ், எசேக்கியா, யோசியா. இவருடைய ஆளுகை காலத்திலே சீர்திருத்தங்கள் நடைபெற்றன. அது கர்த்தருடைய நேரத்திலே உண்டான எழுப்புதல் என்று சொல்லலாம். இந்த 5 அரசர்களுக்குள்ளும் பல ஒற்றுமைகளை நாம் பார்க்கலாம். அதே வேளையிலே குறிப்பிடத்தக்க வேறுபாடுகளையும் நாம் கவனிக்கலாம். 2 Samuel 14 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். அபியா தன் பிதாக்களோட நித்திரையடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையாயிருந்தது. யூதா தேசத்திலே எழுப்புதல் உண்டான காலங்களிலே ஆசாவின் காலத்திலேதான் முதலாவது எழுப்புதல் காணப்பட்டது. இந்த ஆசாவினுடைய பூட்டனார் சாலமோன், அவனுடைய தாத்தா ரெகோபெயாம், அவனுடைய தகப்பனார் அபியா. வசனங்கள் 2-4 வரை பாருங்கள். ஆசா தன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து. இங்கே நாம் பார்க்கிறது போல ஆசாவினுடைய குணநலன் மிக தெளிவாக தெரிகிறது. குறிப்பிடத்தக்க விதத்திலே மற்ற அரசர்களை விட வித்தியாசமானவனாய் தைரியமானவனாய் கர்த்தருக்காக செயல்படுகிறான். வசனங்கள் 5-6 வாசிக்கிறேன். யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையாயிருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். இந்த ஆசாவும் ஒரு சமாதானத்தின் மனிதன் என்று சொல்லலாம். அவனாக எந்த யுத்தத்திற்கும் கடந்து செல்லவில்லை. ஆனால் எத்தியோப்பியா அவனுக்கு எதிராக யுத்தத்திற்கு வந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், 2 Samuel 14 அதிகாரம் 9-10 வசனங்கள். அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 1,000,000 பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். பிரியமானவர்களே, இந்த ஆசா ஒரு சமாதானத்தின் மனிதன் மட்டுமல்ல, இவன் ஒரு ஜப வீரன். இந்த அரசனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ஒரு பகுதியை மட்டும் நாம் பார்க்க முடிகிறது. இது உண்மையாகவே குறிப்பிடத்தக்க ஒன்று, பாராட்டத்தக்கது. கவனியங்கள் 2 Samuel 14 அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கிறேன். ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரை ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடிப்போனார்கள். இது ஒரு அருமையான ஜெபம் பிரியமானவர்களே. இங்கே தேவையில்லாத வார்த்தைகள் ஒன்றும் இல்லை. நேராக குறிப்பாக எதற்கு ஜெபிக்க வேண்டுமோ அதற்காக ஜெபிக்கிறான். உள்ளத்திலே உணர்ந்ததை அப்படியே வார்த்தைகளிலே கொண்டு வருகிறான். ஆசா ஒரு ஜெப வீரன். இவனுடைய காலத்திலே இந்த எழுப்புதல் வந்ததற்கு ஒரு காரணம், இவன் ஜெபிக்கும் ஒரு அரசனாய் இருந்திருக்கிறான். வசனம் 15 பாருங்கள். மிருக ஜீவன்கள் இருந்த கொட்டாரங்களையும் அவர்கள் இடித்து போட்டு திரளான ஆடுகளையும் ஒட்டகங்களையும் சாய்த்துக் கொண்டு எருசலேமுக்கு திரும்பினார்கள். அங்கே தேவன் ஆசாவிற்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுத்தார். எழுப்புதலை நோக்கி செல்லும் பாதையிலே கடக்க வேண்டிய 3 பாலங்கள் உண்டு. இப்பொழுது முதலாவது பாலத்தின் அண்டையிலே நாம் வருகிறோம். அதுதான் கர்த்தருடைய வார்த்தையை அறியும் அறிவு. பாருங்கள், 2 Samuel 15 3 வசனங்கள். அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களேயாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய காலத்திலேயும் ஏற்பட்டிருக்கிற ஒரு பரிதாபமான நிலை என்னவென்றால், இன்று பல திருச்சபைகளிலே போதுமான அளவு வேத வசனங்கள் முறையாக கற்றுக் கொடுக்கப்படுகிறதில்லை. இன்றைக்கு ஒரு செய்தி கொடுப்பதற்கு ஒரு ஊழியர் தேவை என்றால் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஆனால் வேதத்தை முறையாக கற்றுக் கொடுக்கிறவர்கள் மிக மிக குறைவே. எனவே இன்றைய திருச்சபைகளுக்கு தேவை வேதத்தை முறையாக கற்றுக் கொடுக்கும் கர்த்தருடைய ஊழியர்கள். ஆசாவின் நாட்களிலேயும் அதுவே மிகுந்த தேவையாயிருந்தது. அந்நாட்களிலே இருந்த ஆசாரியர்கள் வேதத்தை சரியாய் கற்றுக் கொடுக்கவில்லை. அந்நாட்களிலே ஆசாரியர்களும் லேவியர்களும் இருந்தார்கள். ஆனால் கர்த்தருடைய வேதத்தை கற்றுக் கொடுக்கிற ஆசாரியர்கள் அங்கே இல்லை. எனவே அவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கர்த்தருடைய வார்த்தைகள் இல்லாமல் வாழ்ந்து வந்தார்கள். 2 Samuel 15:4 தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடினபோது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அருமையானவர்களே, இது மிக எளிதான காரியமாயிருந்தாலும் இது சிக்கலான ஒன்றாயும் இருக்கிறது. இன்றைக்கு பலர் சொல்கிறது என்ன, நான் படிக்க முயற்சி செய்தேன், ஜெபிக்க முயற்சி செய்தேன், அதை செய்ய முயற்சி செய்தேன், இதை செய்ய முயற்சி செய்தேன், ஆனால் நான் எங்கும் செல்ல முடியவில்லை, எதிலும் முன்னேற முடியவில்லை என்று சொல்வார்கள். இவ்வாறு நீங்கள் சொல்லும்பொழுது கர்த்தரை நீங்கள் பொய்யராக்குகிறீர்கள். பிரியமானவர்களே, தேவன் பொய் உரையாதவர். என்னை தேடுவீர்கள் என்றால் நான் உங்களுக்கு வெளிப்படுவேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். தேவனோடு கூட உண்மையான உணர்வோடு நீங்கள் தொடர்பு கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். எனவே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நான் ஜெபித்தேன், கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கவில்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. உண்மையாகவே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து கொள்வீர்கள் என்றால் நீங்கள் ஆயத்தமாயிருக்கும் எந்த நேரத்திலேயும் அவர் உங்களோடு கூட இடைபட ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். 2 Samuel 15:5-7 பாருங்கள். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்து ஜாதியை ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கத்தினாலும் கலங்கப்படினார். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழவிடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். அரசாட்சியின் ஆரம்ப காலம் சிறந்ததாக இருந்தது. ஆனால் பின்னாலே அங்கே பிரச்சனைகள் உண்டாகிறது. இப்பொழுது ஆசா மீண்டுமாய் கர்த்தரிடத்திலே திரும்புகிறான். இதற்கு ஒரு தீர்க்கதரிசி ராஜாவை உற்சாகப்படுத்துகிறான். அங்கே காணப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்ன என்பதை அவன் விவரிக்கிறான். இந்த தீர்க்கதரிசியின் செய்தியானது அந்த யூதாவிற்கு எப்படி பொருத்தமானதாக இருந்ததோ அதே போல இன்று வாழும் நமக்கும் அது பொருத்தமானதாக இருக்கிறது. இன்று மனிதன் தேவனை விட்டுவிட்டபடியினாலே எல்லா விதமான பிரச்சனைகளுக்குள்ளேயும் அவன் மாட்டிக்கொண்டிருக்கிறான். தேவன் இல்லாமல் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானமோ சந்தோஷமோ இருக்க முடியாது. தேவன் இல்லாமல் குடும்பங்களிலே எல்லாம் சீராய் நடந்து செல்கிறதில்லை. சமுதாயத்திலேயும் தேசங்களிலேயும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் தேவன் பொறுப்படுத்தி செயல்படுத்துவார். இன்றைக்கு அநேக இடங்களிலே இருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் தேவன் எண்ணப்படுகிறதில்லை. சிருஷ்டியரை குறித்து மனிதர்கள் சிந்திக்கிறதில்லை. ஒவ்வொரு தேசமும் தங்களை படைத்த தேவனை அறிந்து அவருக்கு நேராய் திரும்ப வேண்டும். 2 Samuel 15:8-9 பாருங்கள். ஆசா இந்த வார்த்தைகளையும் தீர்க்கதரிசியாகிய ஓதேதின் தீர்க்க தரிசனத்தையும் கேட்டபோது அவன் திடன் கொண்டு அருவறுப்புகளை யூதா பென்யமீன் தேசம் அனைத்திலும் இப்ராஹிமின் மலை தேசத்தில் தான் பிடித்த பட்டணங்களிலும் இருந்து அகற்றி கர்த்தருடைய மண்டபத்தின் முன்னிருக்கிற கர்த்தருடைய பலிபீடத்தை புதுப்பித்து அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவர்களோட கூட இப்ராஹிமிலும் மனாசேயிலும் சிமியோனிலும் இருந்து வந்து அவர்களோடு சஞ்சரித்தவர்களையும் கூட்டினான். அவனுடைய தேவனாய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார்கள். கவனித்தீர்களா? கர்த்தரை உண்மையாய் தேடும் இருதயமுள்ள ஒரு கூட்ட மக்களை கர்த்தர் எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வைத்திருக்கிறார். வசனங்கள் 10-12 வரை பாருங்கள். ஆசா அரசாண்ட 15 வருஷம் 3 மாதத்திலே அவர்கள் எருசலேமிலே கூடி தாங்கள் கொள்ளையிட்டு ஓட்டிக்கொண்டு வந்தவைகளில் அந்நாளிலே 700 மாடுகளையும் 7000 ஆடுகளையும் கர்த்தருக்கு பலியிட்டு தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும். இப்பொழுது இந்த ஜனங்கள் முதலாவது பாலத்தை கடக்கிறார்கள். இப்படி செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் வேறு வழியிலே பாலத்தை கடக்கலாம் என்று முயற்சி செய்யவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை அறியும் அறிவிற்குள்ளே கடந்து வந்தார்கள். இப்பொழுது அவர்கள் கர்த்தரிடமாய் திரும்பி அவரை தேடுகிறார்கள். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை தேடுகிறார்கள். எழுப்புதலின் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த காரியம் நடைபெறுகிறது. மனிதர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புகிறார்கள். உண்மையான வாஞ்சியோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக மக்கள் திரும்பாத வரை அங்கே ஒரு எழுப்புதல் ஏற்பட முடியாது. வேத வசனத்தை விட்டுவிட்டு அதன் இடத்திலே வேறு எதையும் வைக்க முடியாது. பெரிய எழுப்புதல் ஏற்பட்ட ஜான் வெஸ்லியின் காலத்திலேயும் வேத வசனத்தை சுற்றியே அது நடைபெற்றது. ஒவ்வொரு நாள் காலையிலேயும் ஜான் வெஸ்லி 3 மொழிகளிலே கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பாராம். டிஎல் மூடி அவர்களுடைய காலத்திலே உண்டான எழுப்புதலின் விளைவாகத்தான் கர்த்தருடைய வேதத்தை முறையாக கற்பிக்கும் அந்த சிறந்த வேதாம கல்லூரி நிறுவப்பட்டது. வேதவசனங்களுக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். வேதவசனத்தை மேலோட்டமாக நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துவதை விட ஆழமாக அது நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட இடம் கொடுக்க வேண்டும். எழுப்புதல் என்பது செயல்களை சார்ந்ததல்ல, அது ஒரு பணி சார்ந்ததல்ல, அல்லது ஒரு குறிப்பிட்ட வழிமுறையை சார்ந்ததும் அல்ல. கர்த்தருடைய வேதத்தை குறித்த உண்மையான அறிவும் கர்த்தருடைய வேதத்தின் மேலே உண்மையான அன்பும் கொள்ளும் பொழுது எழுப்புதல் உண்டாகிறது. இந்த காலத்திலேயும் அநேக ஊழியர்கள் மூலமாக கர்த்தரை அறியும் அறிவிற்குள்ளே மக்கள் வருகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை தொடர்ந்து படிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதில்லை. கர்த்தருடைய வேதத்தை அறியும் அறிவின் மூலமாக உண்டாகும் எழுப்புதலே உண்மையான எழுப்புதலாய் இருக்க முடியும். அருமையான சகோதரனை சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலே வேத வசனங்களுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம்? இந்த நிகழ்ச்சியை மட்டும் நான் கேட்டால் போதும், வேதத்தை நான் அறிந்து கொள்வேன் என்று இருக்கிறோமா? அல்லது தனியாக உட்கார்ந்தும் வேத வசனங்களை வாசிப்பதும் கற்றுக்கொள்வதும் நம்முடைய பழக்கமாயிருக்கிறதா? அங்கே எருசலேமிலே கூடி வந்த அத்தனை பேரும் தேவனை தங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்று சொல்லி தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணினார்கள். 2 நாளாகமும் 15 அதிகாரம் 13-14 வசனங்களை பாருங்கள். சிறியோர் பெரியோர் ஸ்திரீ புருஷர் எல்லாரிலும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரை தேடாதவன் எவனோ அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கை செய்து மகா சத்தத்தோடும் கெம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலங்களோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். ஒருவேளை இது கொடூரமான ஒரு காரியம் போல தெரிந்தாலும் மக்கள் அனைவருமே உற்சாகத்தோடு இதற்கு உடன்பட்டார்கள். ஆசா தனது காலத்திலே அநேக சீர்திருத்தங்களை கொண்டு வந்தான். 2 நாளாகமும் 15 அதிகாரம் 15 வசனம். இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினார். அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்களும் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடுவீர்கள் என்றால் நீங்களும் அவரை கண்டுகொள்வீர்கள். ஏனோதானோ என்று ஜெபிப்பதை விட்டுவிட்டு கருத்தோடு கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு வெளிப்படுவார். எழுப்புதலுக்கு செல்லும் பாதையிலே இருக்கும் இரண்டாவது பாலம் என்ன? ஆவிக்குரிய பிரித்தெடுக்கப்படுதல். கிறிஸ்தவ சமுதாயங்களிலே இந்த பிரித்தெடுக்கப்படுதல் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதில்லை. இங்கே ஆசா ஆவிக்குரிய பிரித்தெடுத்தலை செயல்படுத்துகிறார். பாருங்கள், 2 நாளாகமும் 15 அதிகாரம் 16 வசனம். தோப்பிலே அருவறுப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ராஜாவாகிய ஆசாவின் தாயான மாகாளையும் ராஜாத்தியாய் இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கீதரோன் ஆற்றண்டையிலே சுட்டெரித்து போட்டான். பிரியமானவர்களே, இது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியமாயிருக்கிறது இல்லையா? கவனியங்கள், ஆசாவின் தாயே விக்கிரக வணக்கத்திலே ஈடுபட்டு இருந்தாள். அந்நாட்களிலே விக்கிரக வணக்கத்திற்கு உட்பட்ட மக்களோடு கூட அவள் நட்பாய் மட்டும் இருக்கவில்லை, அவளே அப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருந்தாள். இந்த காரணத்தினாலேதான் ஆசா தன் தாயான மாகாளை ராஜாத்தியாய் இராதபடிக்கு விலக்கி போட்டான். அது மட்டுமல்ல, அவளுடைய விக்கிரகத்தையும் அவன் நிர்மூலமாக்கி சுட்டெரித்து போட்டான். 2 Kings 15:17. மேடைகளோ இஸ்ரவேலிலிருந்து தகர்க்கப்படவில்லை, ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களிலெல்லாம் உத்தமமாயிருந்தது. இந்த மேடைகளையும் ஆசா அகற்றியிருந்திருக்க வேண்டும், ஆனால் அவன் அகற்றவில்லை. தேவனோடு கூட முழுமையாக அவன் கரம் கொடுத்து செயல்படவில்லை. ஒரு பகுதி தேவனுக்கு கரம் கொடுத்தான், இருந்தாலும் கர்த்தர் அவனையும் பயன்படுத்தினார். ஏனென்றால் அவர் கிருபை உள்ளவர். ஊழியத்திலேயும் சிலர் தங்களுடைய ஊழியமே சிறந்தது, தங்களுடைய வழிமுறையே சிறந்தது என்று சொல்லி மற்ற எல்லா ஊழியங்களையும் குறைவாக பேசுவார்கள். பிரியமானுள்ளே, அது ஆவிக்குரிய பரிபூரண பிரித்தெடுத்தல் அல்ல. ஒவ்வொரு தனி மனிதனையும் தான் விரும்புவது போல செயல்பட செய்வதென்பது பிரித்து எடுக்கப்பட்டவர்கள் அல்ல. ஒரு குறுகிய மனதை அது வெளிப்படுத்துகிறது. சிலர் தங்களிலிருந்தே அவர்கள் பிரிக்கப்பட வேண்டியவர்களாய் இருக்கிறார்கள். அருமையானவர்களே, எழுப்புதல் எங்கே உண்டாகிறது என்றால் தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே, முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே அது ஆரம்பமாக வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே எழுப்புதலை என்னிலே துவங்கும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள் எழுப்புதலை பெற்றுக் கொள்ளும் பொழுது நம்மை சுற்றி மற்றவருடைய வாழ்க்கையிலையும் எழுப்புதல் உண்டாக முடியும். 2 Kings 16:1 பாருங்கள். ஆசா அரசாண்ட 36 இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து, ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துமாயிராதபடிக்கு ராமாவை கட்டினான். ஆசாவின் கீழே எழுப்புதல் உண்டானபடினாலே இஸ்ரவேல் ஜனங்களிலேயும் அநேகர் வடக்கு ராஜ்யத்திலிருந்து யூதாவை நோக்கி கடந்து சென்றார்கள் என்று கடந்த அதிகாரத்திலே பார்த்தோம். எனவே வடக்கு ராஜ்ய ராஜா பாஷா ஜனங்கள் அவ்வாறு செல்வதை தடுக்கும் வண்ணமாக ராமாவை கட்டினான். வசனங்கள் 2-3 பாருங்கள். அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்துக்கு அனுப்பி, எனக்கும் உமக்கும் என் தகப்பனுக்கும் உம்முடைய தகப்பனுக்கும் உடன்படிக்கை உண்டே, இதோ வெள்ளியும் பொன்னும் உமக்கு அனுப்பினேன், இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா என்னை விட்டு விலகி போகும்படிக்கு நீர் வந்து அவனோடு செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும் என்று சொல்லி அனுப்பினான். இந்த காலகட்டத்திலே ஆசாவுக்கும் யூதாவுக்கும் நிரந்தரமான எதிரிகளாக இஸ்ரவேலர் இருந்தார்கள். எனவே ஆசா என்ன செய்தான்? முன்பு உடன்படிக்கையிலே இருந்த சீரிய ராஜாவோடு தொடர்பு கொள்கிறான். அப்பொழுது பெனாதாத் சீரியாவிலே அரசனாயிருக்கிறான். அருமையானவர்களே, இது எதை வெளிப்படுத்துகிறது? தேவன் மேலே விசுவாச குறைவை வெளிப்படுத்துகிறது. கடந்த முறை அவன் யுத்தத்திற்கு செல்ல வேண்டிய சமயத்திலே 14 நாம் பார்த்தது போல தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலன் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், எங்கள் தேவனாய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம், கர்த்தாவே நீர் எங்கள் தேவன், மனுஷர் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று ஜெபித்தவன் இப்பொழுது உலகத்திலே மனிதர்களிடத்திலே தனக்கு உதவியை நாடுகிறான். பாருங்கள், 2 Kings 16:4. பெனாதாத் ராஜாவாய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்குண்டான சேனாவதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். அவர்கள் ஈயோனையும் தானையும் ஆபேல் மாயியையும் நப்தலி பட்டணங்களின் எல்லா பண்டகசாலைகளையும் முறிய அடித்தார்கள். ஆசாவின் வேண்டுகோளுக்கு இணங்க பெனாதாத் தனது படையை இஸ்ரவேலின் மேலே அனுப்பினான். வசனங்கள் 5-6. இதை பாஷா கேட்டபோது ராமாவை கட்டுகிறதை நிறுத்தி தன் வேலையை விட்டு ஒளிந்தான். அப்பொழுது ராஜாவாகிய ஆசா யூதா அனைத்தையும் கூட்டிக் கொண்டு போய் பாஷா கட்டின ராமாவின் கற்களையும் அதன் மரங்களையும் எடுத்து வந்து அவைகளால் கேபாவையும் மிஸ்பாவையும் கட்டினான். பிரியமானவர்களே, ஆசாவினுடைய அந்த முயற்சி நிறைவேறியது. ஆனால் தேவன் அவனோடு பேசும் சில வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். பாருங்கள், 2 Kings 16:7-9. அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையாயிருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்புக் கொடுத்தாரே. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராயிருந்தீர். ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். பிரியமானவர்களே, ஆசாவை கடிந்து கொள்ளும்படியாகவும் அவனை நியாயம் தீர்க்கும்படியாகவும் ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்பினதின் காரணம் என்ன தெரியுமா? ஆசாவினுடைய அவிசுவாசம். எழுப்புதல் உண்டாக வேண்டுமென்றால் நாம் கடந்து செல்ல வேண்டிய அடுத்த முக்கியமான பாலம் தேவனின் மேலே விசுவாசம். நம்முடைய வழிமுறைகளின் மேலே அல்ல, மனிதனின் மேலே அல்ல, சபைகளின் மேலே அல்ல, சங்கங்களின் மேலே அல்ல, தேவன் மேலே நாம் வைக்கும் விசுவாசமே எழுப்புதலை கொண்டு வரும். உள்நாட்டு யுத்தத்திலே பாஷா ஆசாவுக்கு எதிராக வந்தபோது ஆசா சீரியாவின் பெனாதாத்தை நோக்கி திரும்பினான். ஊழியனான அனானி மிக தெளிவாக கடந்த முறை கர்த்தர் எப்படி அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தார் என்பதை நினைப்பூட்டி இந்த முறையும் கர்த்தர் அவனுக்கு விடுதலையை கொடுக்க முடியும் என்பதை கூறுகிறான். ஆனால் ஆசா இந்த முறை கர்த்தரை விசுவாசிக்க தவறிவிட்டான். பிரியமானவர்களே, ஒரு விசுவாசத்தின் செயலே நம்மை ரட்சிக்கிறது. விசுவாசத்தினாலேயே நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். எந்த நொடி பொழுதிலே இயேசு கிறிஸ்துவின் மேலே நாம் விசுவாசத்தை வைக்கிறோமோ அப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். நாம் ரட்சிக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அதோடு முடிவடைகிறதில்லை. தொடர்ந்து நாம் வாழும் ஒவ்வொரு நாட்களிலேயும் விசுவாசத்தின் மூலமாகவே வாழ வேண்டியவர்களாயிருக்கிறோம். ரோம விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலனாய பவுல் எழுதும்பொழுது இவ்விதமாய் எழுதியிருக்கிறார். கவனியுங்கள், வாசிக்கிறேன். ரோமர் 16:17. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. நாம் ரட்சிக்கப்படுவதும் விசுவாசத்தினாலே, தொடர்ந்து நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டியதும் விசுவாசத்தினாலேயே. அங்கே அனானி சொல்கிற மற்றொரு முக்கியமான காரியம் என்ன? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இதன் பொருள் என்ன? தன்னை விசுவாசிக்கிற ஆண்களையும் பெண்களையும் தேடி கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் தேவனை விசுவாசிக்கும் ஒரு நபராயிருக்கிறதை விரும்புகிறீர்களா? அவருடைய வசனங்களின் அடிப்படையிலே நாம் அவரை நம்பலாம். எபிரேயர் 11:6 நாம் வாசிக்கிறது என்ன? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அது மட்டுமல்ல, எபிரேய ஆக்கியம் சொல்லும்பொழுது எபிரேயர் 12:1 வசனத்திலையும் இவ்வாறு கூறியிருக்கிறார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடு கடவோம். நாம் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்படுகிறது மட்டுமல்ல, விசுவாசத்தினாலேயே தொடர்ந்து பிழைக்கிறவர்களாயும் இருக்கிறோம். சரி, 2:16-10. அதி நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடுங்கோபம் கொண்டு அவனை காவலறையிலே வைத்தான். இதல்லாமல் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். இது மிக ஆச்சரியமானதாக இருக்கிறது இல்லையா? ஆசா எச்சரிப்பை கவனிக்கவில்லை. ஏன்? அவன் அதை நம்பவில்லை. அதே வேளையிலே தேவன் மேலே பூரண விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அவன் வைக்கவில்லை. தேவன் இல்லாமல் வாழும் வாழ்க்கை ஆவிக்குரிய மரணத்தை குறிக்கிறது. அப்படி நாம் இருப்போம் என்றால் தேவன் நம்மை பயன்படுத்த முடியாது. இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு வியாதியை கொடுக்கிறார். பாருங்கள், 2:16-12. ஆசா அரசாண்ட 39 தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். கர்த்தர் அவனை அடித்தபடினாலேதான் அவன் வியாதிப்பட்டான். அது மிகவும் கடுமையானது. ஆசா கர்த்தரை தேடாமல் பரிகாரிகளையே தேடினான். வைத்தியரை மட்டும் நாடினான். ஆனால் வைத்தியரை நாடினது தவறல்ல, கர்த்தரை அவன் தேடவில்லை. எப்பொழுது நாம் வியாதிப்பட்டாலும் முதலாவது நாம் கர்த்தரை தேட வேண்டும். அதோடு கூட வைத்தியர்களையும் நாம் நாட வேண்டும். யாக்கோபு இதை குறித்து மிக தெளிவாக யாக்கோபு 5:14 எழுதியிருக்கிறார். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். மூப்பர்கள் வந்து ஜெபித்து எண்ணெய் பூசுவார்கள். எண்ணெய் பூசுதல் சடங்காச்சாரமான ஒரு காரியம் அல்ல, அது மருத்துவம் செய்வதை குறிக்கிறது. ஆசாவின் பிரச்சனை என்னவென்றால் அவன் கர்த்தரை தேடவில்லை, பரிகாரியை மட்டும் தேடினான். பிரியமானவர்களே, விசுவாசத்திலே நாம் வாழும் பொழுது தேவன் மேலே விசுவாசம் வைத்தவர்களாய் இருக்க வேண்டும். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளோ கஷ்டங்களோ நெருக்கங்களோ வந்தாலும் நாம் கர்த்தரையே முதலாவதாக நோக்கி பார்க்க வேண்டும். விசுவாசம் மட்டுமே கர்த்தர் எந்த ஒரு பதிலை கொடுத்தாலும் அதை மனமூந்து ஏற்றுக்கொள்ளும். ஏனென்றால் விசுவாசம் மட்டுமே அவர் நமது ஜபத்தை கேட்கிறவர் என்பதையும் அவர் தம்முடைய வழியிலே நமக்கு பதில் கொடுக்கிறார் என்பதையும் அறிந்திருக்கிறது. நம்முடைய வழியிலே அவர் பதில் கொடுக்கிறதில்லை, அவருடைய சித்தப்படி நமக்கு பதில் கொடுக்கிறார். ஆனால் ஒன்றை குறித்து நீங்கள் திட்டமாக உறுதியாக அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் கர்த்தரிடமாய் திரும்புவீர்கள் என்றால், நீங்கள் அவருடைய சித்தத்திலே இருப்பீர்கள் என்றால், நீங்கள் அவருடைய சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்கள் என்றால், அதுவே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகச் சிறந்த ஒரு பதிலாகும். 2:16-13 பாருங்கள். ஆசா தான் அரசாண்ட 41 மரித்து தன் பிதாக்களோடே நித்திரையடைந்தான். தைலக்காரரால் செய்யப்பட்ட கந்த வர்க்கங்களினாலும் பரிமளங்களினாலும் நிறைந்த ஒரு மெத்தையின் மேல் அவனை வளர்த்தி அவனுக்காக வெகு திரளான கந்த வர்க்கங்களை கொளுத்தின பின்பு அவன் தாவீதின் நகரத்தில் தனக்கு வெட்டி வைத்திருந்த அவனுடைய கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். அவனுக்காக திரளான கந்த வர்க்கங்களை கொளுத்தினார்கள். ஆசா தேவனோடு ஓரளவுதான் நடந்தான், இருந்தாலும் தேவன் அவனையும் பயன்படுத்தினார். எனவே அவனுடைய காலத்திலே யூதா ஓரளவு எழுப்புதல் அடைந்தது. நாமும் அரைகுறையாக அல்ல, முழுமையாக கர்த்தரிடமாக திரும்பவும் எல்லா வேளைகளிலேயும் நாம் மற்ற பரிகாரங்களை உதவியாளர்களை தேடும் முன்னதாக கர்த்தரை தேடுவோமா? அப்படி நாம் தேடும் பொழுது கர்த்தரே நம்மை தொடர்ந்து வழி நடத்துகிறவராயிருக்கிறார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே. ஆசாவின் வாழ்க்கை மூலமாக நீர்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அரைகுறையாய் உம்மிடத்திலே திரும்புகிறவர்களாக அல்ல, முழு மனதோடும் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலேயும் உமக்கு நேராய் திரும்பவும் உம்முடைய சித்தத்திற்கு எங்களை பூரணமாய் அர்ப்பணிக்கவும், நீர் வெறுக்கிற காரியங்களை நாங்களும் வெறுக்கவும், நீர் விரும்புகிற காரியங்களை நாங்களும் செய்யவும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அருள் தாரும். இன்றைக்கும் பலவிதமான பிரச்சனைகளின் மத்தியிலே, வியாதிகளின் மத்தியிலே, கஷ்டங்களின் மத்தியிலே, நெருக்கங்களின் மத்தியிலே யார் யார் உம்மை நோக்கி திரும்புகிறார்களோ, முதல் முறையாக உம்மை விசுவாசித்து கர்த்தாவே எனக்கு உதவி செய்யும் என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் தொடர்ந்து செய்ய வேண்டியதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை வழி நடத்தும். அவர்கள் தேவைகளை சந்தித்தலும் உமக்குள்ளே அவர்கள் எப்பொழுதும் பதில் பெற்றவர்களாக திருப்தி உள்ளவர்களாக வாழ அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன், தேசத்தின் கொழுமையை சாப்பிடுவீர்கள். ஆதியாகமம் 45:18 பின்பாகம்.